நம்ம கடந்த வாரம் யோவான் சுவிசேஷத்தை படிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவர்கள் கைது செய்து அவரை அந்த பிரதான ஆசாரியன் என்ற அந்த அண்ணாக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தினதை நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு வந்து அதெல்லாம் படிக்கும் போது அதை தியானிக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஃபீலிங், ஒரு வலி. அவரை கட்டும் போதும் சரி, அவர் கன்னத்தில் அறையும் போதும் சரி, யார என்ன யாருக்கிட்ட என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யற மாதிரி ஒரு ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். த மோஸ்ட் ஹை அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ்ல உன்னதமானவர் அப்படின்னா எல்லா உயரத்துக்கும் மேல இருக்கக்கூடிய சிங்காசனத்துல இருக்கிற தேவாதி தேவர். அவர் வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த உயர்ந்த சிங்காசனத்துல இருந்து ஒரு படி அவர் கீழே இறங்கினாவே அவருக்கு பெரிய மரியாதை குறைச்சல் இல்லைங்களா, அதுக்கு அவர் இறங்கவே கூடாது, பெரிய மகிமை குறைச்சல். அவரு அந்த பரலோக படிகள் சிங்காசனத்தை எல்லாம் விட்டு தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டு இந்த பூமிக்கு வந்து மனிதனாக எவ்வளவு பெரிதான காரியத்தை செய்வதற்கு வந்திருக்கிறார், எவ்வளவு அவர் வராம போனார்னா என்ன ஆகும், எவ்வளவு தயவுல அன்புல எவ்வளவு மகாராசானோ எவ்வளோ பெரிய காரியத்துக்கு வந்துக்கிறாரு, அவரை போய் நம்ம இருதய அப்பேற்பட்டவரை நம்ம இருதயத்திலையும் தலைமையிலையும் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சி பாடி அவரை ஆராதிக்கிறத விட்டுப்புட்டு என்ன செய்யறாங்க, எவ்வளவு பெரிய காரியத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. யார் அவரு? தேவன் எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரத்துக்கும் கனத்துக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவர். அவரை போய் இயேசு கிறிஸ்துவ நம்ம சாஷ்டாங்கமா கீழே உளுந்து கும்பிட்டு அவரை முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்க போனோம்னா அதுதான் அவருக்கு செய்யற பெரிய அநியாயம். ஏன்னா எல்லாத்துக்கும் அவரு தான் பாத்திரம், புரியுதுங்களா? அவரை பிடித்து கட்டுறதும் அவரை பிடித்து கன்னத்துல அறையறதும்னா அதை நம்மளால யோசிக்க முடியாத காரியம். உங்களுக்கு அப்படி தெரியுதுங்களா? எவ்வளவு பரலோகத்துல உயர்ந்த ஸ்தலத்துல பரிசுத்தம் அந்த ஏ கோடானி கோடி தேவ தூதருங்க அவரை துதிக்கிறாங்க. எப்பப்பார் எத்தனை கோடி தேவ தூதருங்க, ஒரு பாவமும் செய்யாத தேவ தூதருங்க வந்து அவரை கண்ணுல கூட பார்க்க முடியாம அவங்க கண்களை மூடிக்கிறாங்களாம், அவங்க காலை மறைத்துக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு இயேசு கிறிஸ்துவ தான். அவர் எப்போப்பாரு துதிக்கிறாங்களா, அவரு போய் இறங்கி தன்னுடைய மகிமையெல்லாம் இந்த விட்டு பூமிக்கு வந்திருக்கும் போது அவருக்கு நடக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதான் நம்ம பாடுற பாட்டுல இந்த உணர்வு நமக்கு இருக்கணுங்க. And can it be that I should gain an interest in my Savior's blood? என்னுடைய கிறிஸ்து, how can it be? இப்படித்தான் அது இருக்கணும்னு இல்லை, அந்த பாட்டுல வருது amazing love. How can it be that my God should die for me? எந்த கலாச்சாரத்திலேயாவது எந்த மதத்திலேயாவது எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கதையை கேட்டிருக்கீங்களா? ஒரு கடவுள் போய் எனக்காக சாவறாருன்ற ஒரு கதையை கேட்டிருக்கீங்களா? How can it be? அதான் அந்த பாட்டுல அவருக்கு ஆச்சரியம். சார்லஸ் வெஸ்லி எழுதின பாட்டு. How can it be? இப்படித்தான் இருக்கும்னு இல்லை, அவர் செத்துட்டாரு நமக்கு என்ன பண்றதுன்னு இல்லை, அதனோட ஆச்சரியம் உங்களுக்கு தெரியுதுங்களா? எப்படி, How can it be that my God should die for me? நான் தான் விரட்டிக்கிட்டு போனேன் அவரு, நான் என் பாவங்க தான் அவர் சாவடிச்சிச்சு, ஆனா அதுக்காக அவர் சாவறதுக்கு வந்தாரு. How can it be? அந்த அதிசயம் நமக்கு இருக்கணும்ங்க இதை படிக்கும் போது. How can it be? சரி, நம்ம பார்க்கும்போது உண்மையா இதயத்துல நம்ம இயேசு கிறிஸ்து கட்டப்படுறத பார்க்கும்போது, தேவகுமாரன் கட்டப்படுறத பார்க்கும்போது, அவர் கன்னத்துல அறையறத பார்க்கும்போது, ஒரு மறுபடியும் பிறந்தவங்களுக்கு என்ன உணர்வு இருக்கும்? எனக்காக என் இயேசு அப்படி கட்டப்படும் போது அவருக்கும் என் இருதயம் எப்பப்பார் அவர்கிட்ட தான் கட்டப்பட்டிருக்கும். இன்னுமே நான் அவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அவருக்கு அடிமை. அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் இதெல்லாம் கொருந்திய ரோமர் 12 இதுல தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை ஜீவ பலியா கடவுள் கொடுங்க. ஏன் கடவுள் உங்களுக்காக எப்படி பலியானார் பாருங்க, என்ன மாதிரி ஒரு பலிய கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் கட்டப்பட்டாரு. பிரதான ஆசாரிகிட்ட கூட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களை கூட்டு போனாங்களே. ஒரு குற்றமும் காணாத பலியாக அவர் உங்களுக்காக பலியாவலையா? நீங்க என்ன ஆகணும், உண்மையா நீ மனம் திரும்பின ஒரு மனுஷனா இருந்தா, மறுபடியும் பறந்த ஒரு மனுஷனா இருந்தா ஜீவ பலியா நீ இருப்ப கடவுளுக்கு. புரியுதுங்களா? எனக்காக அவர் அறையப்பட்டார், எனக்காக அவர் கட்டப்படும் போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு உண்மையான விசுவாசினாலதான் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அது அப்படிதான் வரும் உங்களுக்கு ஃபீலிங் இதெல்லாம் பார்க்கும்போது. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். யோவான் நீங்க எடுத்துக்கலாம், தொடர்ச்சிக்கு நான் சொல்றேன். யோவான் 18வது அதிகாரம், தி காஸ்பிள் ஆஃப் ஜான் சாப்டர் 18. நம்ம போன வாரம் 27 நிறுத்தினோம், 28 நம்ம பார்க்கலாம். 28, அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்குள் கொண்டு போனார்கள். காய்பாவின் இடத்திலிருந்து எங்க கொண்டு போனாங்க? தேசாதிபதி பிலாத்து அவர் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். ஒரு ஒரு ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு யோவான்ல தெரியணும். ஏன்னா 24வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவர்கள் அண்ணா விட்டு இருந்தது காய்பா கிட்ட கொண்டு போனாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப இந்த வசனத்துல பேதுருவை பத்தி வருது. பேதுருவை பத்தி வந்துட்டவன இந்த வசனத்துல காய்பா கிட்ட இருந்து தேசாதிபதி கிட்ட கொண்டு போனாங்க. ஆனா காய்பா கிட்ட என்ன ஆச்சு? அது யோவான் விட்டுட்டார். புரியுதுங்களா? யோவான் அதை சொல்லல. ஏன்னா யோவானுடைய நோக்கம் வந்து இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பிரகாசித்து காமிக்கிற ஒரு நோக்கம். வாதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு கடவுளா அவர் காமிக்கும் போது அவர் மனுஷ ரீகத்துல சொல்லி முடியாத பட்ட சில பாடுகளை அவர் விட்டுட்டார். அவரால் சொல்லக்கூட முடியலன்ற மாதிரி அவர் பட்ட பாடு அவர் விட்டுட்டார். அதை விட்டுட்டு காய்பாவின் இடத்துல நடந்த ஒரு காட்சி, சொல்லி முடியாத அந்நியாயம் அங்கே நடந்துச்சு. அதை அவர் விட்டுட்டு முன்னாடி போறத நம்ம பார்க்கறோம். ஆனா நம்ம நம்மளுடைய தொடர்ச்சி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்ப்போம். அதனாலதான் மத்தேயுக்கு நீங்க திருப்பினீங்கன்னா காய்பாவின் இடத்துல இருந்து என்ன நடந்ததுன்றத நம்ம அங்கே பார்க்க முடியும். மத்தேயு 26வது அதிகாரம், காய்பாவின் இடத்துல என்ன நடந்துச்சுன்னு அங்க போட்டிருக்கு. 57 இருந்து நம்ம பார்க்கலாம். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பாக்குறீங்களா? காய்பாவின் இடத்துல என்ன நடந்துச்சுன்னு மத்தேயு நமக்கு சொல்றார். என்ன நடந்துச்சு காய்பாவின் இடத்துல? இந்த பிரதான ஆசாரியர் மூப்பர் அவங்களாம் கூடி வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கூட்டத்துக்கு பேரு நான் போன வாரம் சொன்னேன், இங்கிலீஷ்ல சானிட்ரின் அப்படின்னு, தமிழ்ல சனிதிரியன் சங்கம். அவங்க வந்து ஒரு 70 பேரு, இயேசுவ ஒரு ஒருவேளை 12-11 மணிக்கு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ மணி என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மணி 2 மணி இருக்கலாம் நைட்டு. அந்த நேரத்துல முழு நகரமே தூங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து இயேசுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு ஒருவேளை இயேசுக்கு அருமையானவங்களுக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதான் தெரிஞ்சுன்னா பெரிய கலகம் ஏற்படும். அதோ அதுக்காக யாருக்கும் தெரியாம ராத்திரியோடு ராத்திரியா செஞ்சாங்கன்றீங்களா? அந்த மாதிரி ராத்திரியோடு ராத்திரியா இந்த கூடி வருது இந்த சனித்திரன் சங்கம். அவங்க வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நைட் டியூட்டி பார்த்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நைட்ல கூடி வந்திருக்காங்க. நைட்டு வரும்போது அவங்களுக்கு இயேசு ஊழிய ஆரம்பிச்சதுல இருந்தே தூக்கம் போயிட்டு இருக்கும். காய்பா அண்ணா வீடும், அண்ணா வீடு அந்த சனித்திரிய சங்கம், காய்பாவுடைய வீடு, அதெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும், ஒரே பேலஸா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 10 ஏக்கர் அங்க எருசலேம்ல வளைச்சு போட்டிருப்பாங்க இவங்க. பெரிய ஆளுங்களில எவ்வளவு பணம் இருக்கு, பணம் வாட்டி அவங்கள பத்தி நான் பார்க்கல. எல்லாம் வளைச்சு போட்டு ஒரே இடத்துல எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய கோர்ட், கோர்ட் மாதிரி சனித்திரிய சங்கம்னு பாத்தீங்கன்னா இங்க பிரதான ஆசாரியர் அவருடைய அங்கியை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. கற்பனை பண்ணணும், பிரதான ஆசாரியர் இங்க உட்காந்துகிட்டு இருக்காரு, ஒரு செமி சர்க்கிள்ல இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பெரிய மூப்பருங்க, 70 பேரு, அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. பெரிய ஞானிங்க, வயசானவங்க, முதிர்ச்சி அடைந்தவங்க, வேத பாரகர், பிரதான ஆசாரியர், வேதத்தை கரைச்சி குடிச்ச மக்கள், அவங்க அப்படி உட்காந்துகிட்டு இருக்காங்க. பெரிய அந்த டர்பன் தெரியுதுங்களா, பெரிய டர்பன் போட்டுக்கிட்டு, தாடியை விட்டுக்கிட்டு, அவங்க கால் மேல கால் போட்டுக்கிட்டு, குஷன் சேர்ல உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவுல தான் இவரு, அதுக்கு நடுவுல தான் இந்த குற்றவாளிய கொண்டு வர்றத நம்ம பாக்குறோம். இந்த யூத இதுலயே இயேசுவ 2 வருஷம் அவங்க பிடிக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கடைசியில அவர் கையில கிடைச்சிட்டாங்க அப்படின்னு யூத இதுலயே இந்த சுப்ரீம் கோர்ட் இல்லைங்களா, நமக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அந்த மாதிரி யூத ஜாதிக்கே யூத தேசத்துக்கே ஒரு சுப்ரீம் கோர்ட்னா இந்த சனுத்திரிய சங்கம் தான். புரியுதுங்களா? பெரிய ஒரு இது. நமக்கு இந்த பழையற்பாடு நீங்க கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா, பழையற்பாடு அந்த சிவில் லா, பழையற்பாடுல இருக்கிற ஒழுக்கம், கடவுள் கொடுத்த அந்த சிவில் சட்ட பிரகாரங்களை பார்த்துருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா உலகத்துல இருக்கிற அநேக நீதி நேர்ம நியாயத்துக்கு ஒரு தாயாக பழையற்பாடு பைபிள் இருந்திருக்கு. நிறைய ஒழுங்கு சட்ட விதிகள் வந்து பைபிள் இருந்து தான் எடுத்திருக்காங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷனா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவங்கெல்லாம் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல பைபிளின் படி தான் இருக்கு. புரியுதுங்களா? யூதருங்க பழையற்பாடை வச்சிருந்தவங்க வந்து உலகத்திலேயே தங்களுடைய நீதியை பத்தி, அவங்க எவ்வளவு நீதியானவங்க, எவ்வளவு ஒழுங்கானவங்க அப்படின்றத பத்தி ரொம்ப பெருமை பாராட்டுவாங்க, ரொம்ப பெருமையா பாராட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு நிரபராதியும் அந்த கோர்ட்ல தண்டிக்கப்பட முடியாது, எந்த ஒரு குற்றவாளியும் அந்த மாதிரி கோர்ட்ல தப்ப முடியாது. சட்டம் ஒரு ஓட்டைன்னெலாம் நம்ம ஊரில் பார்க்குறோம், ஆனால் அவங்க சட்ட விதிகள் பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்டைகளும் மொத்தமாக கவர் பண்ண மாதிரி ஒரு ஒழுங்கான சட்ட விதி. நீங்கள் அது படிச்சீங்கன்னா சில புக்ஸ் எல்லாம் இருக்குது, எத்தனை புக்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில லாயர் பின்னாடி ஜட்ஜு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கணக்கிட முடியாத புக்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்லுது, எப்படி நீதியை காப்பறதுன்னு தான். ஆனால் இது யூதருங்க தான் பெரிய இதுக்கெல்லாம் தாய். புரியுதுங்களா? அவங்க பழையற்பாடு மோசை கொடுத்த கட்டளைகள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு கோர்ட் இது. புரியுதுங்களா? எவனுக்கும் அநியாயம் நடக்காதபடிக்கு எல்லா ஓட்டைகளும் கவர் பண்ண ஒரு ஒரு ஒழுங்கான ஜஸ்டிஸான ஒரு கோர்ட். சொல்ல போனா இதுல பெரிய அதிசயம் என்ன பார்க்கணும் தெரியுங்களா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பரிசுத்தம் நீதி நிறைந்த ஒரு சட்ட சபையில இந்த பூமியில நடந்த ஒரே நிரபராதிக்கு மரண தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுதான் இந்த வசனங்கள்ல இருக்கிற பெரிய ஆச்சரியம். ஏன் அவர் என்ன குற்றம் செஞ்சாரு, என்ன சாட்சிங்க, எங்க சாட்சிங்க, சாட்சிங்க இல்ல, என்ன குற்றம் செஞ்சாருன்னு தெரியல, ஆனாலும் அவருக்கு மரண தீர்ப்பை கொடுத்தாங்கன்றத நம்ம பாக்குறோம். ஏன் இது நடந்துச்சு, ஏன் இப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்து அவங்களுடைய அந்த பொய்யான மதத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து. பார்த்தோம் இல்லைங்களா போன வாரம் அவங்களுடைய பதவிக்கு, அவங்க பதவி மேல எவ்வளவு அன்பு, அந்த பதவிக்கு ஒரு பெரிய ஆபத்து. அவர் வந்து ஒரு அற்புத நாயகர், அவருடைய பேச்சிலையும் அவருடைய கிரியையிலையும் தேசமே மயங்கி கிடக்குது, எல்லோருமே அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, எல்லோருடைய இருதயங்களையும் அவர் கொள்ளை கொண்டு விட்டார் என்பதற்காக இவங்க அவர்கிட்ட போட்டி போட முடியல. அவர் பேச்சுல ஞானத்துல அறிவுல இவங்க நிக்க கூட முடியல, ஓடி வந்துடுறாங்க இவங்க அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம். அவர்கிட்ட போட்டி போட முடியல என்பதற்காக இவங்க பதவியை அவங்க காப்பாத்திக்கணும், இவங்களுடைய பிசினஸ் அவங்க காப்பாத்திக்கணும் என்பதற்காக இயேசுவ சாகடிக்கணும்னு திட்டம் பண்ணாங்க. எந்த குற்றமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. அதைத்தான் நம்ம இந்த இதுல பாக்குறோம். அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு. ஒவ்வொரு ரூலையும், நீதி நேர்மைன்றதுக்கு ஒவ்வொரு ரூலையும் உடைச்சிட்டாங்க. நைட்ல ஒரு கோர்ட்டு கூடலாமா, போன வாரம் நான் சொன்னேன் கூடவே கூடாது, நைட்ல தான் கூடினாங்க. ஒரே நாள்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமா, ஒரே நாள்ல கொடுத்தானுங்க. அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவருக்கு எந்த வாரண்டும் இல்ல, அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் சொந்த வாயில இருந்தே சாட்சியை வர பார்த்தாங்க. நமக்கு பார்த்தோம் அவரை விட்டு 2 சாட்சிங்க இருக்கணும்னு, சாட்சிங்க இல்ல. இன்னும் 2 பக்கம் விவாதங்களை நம்ம கேட்கணும்னுவாங்க. புரியுதுங்களா? சில பேர் குற்றம் சாட்டுறாங்க, அவருக்கு சார்பாக யாராவது பேசுறீங்களா அப்படின்றது அது பண்ணவே படலை. இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். புரியுதுங்களா? அதை ஆராய்ந்து பார்க்கணும். அதை ஆராய்ந்தே பார்க்கல நம்ம பார்க்கறோம். எதுக்கும் ஒரு ஓட்டிங் எடுக்கணும் அது அவங்க செய்யலை. ஒரு பிரிசனரை அவன் குற்றம் சாட்டுற வரைக்கும் அவனை தொடக்கூடாது, அதையும் அவங்க உடைச்சிட்டாங்க. ஒரு பழையற்பாடுல பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சாட்சிக்கு வந்து ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க. ஏன் 10 கட்டளைகள்லயே 9வது கட்டளை என்ன, பொய் சாட்சி அதுலயே போட்டிருக்காரு பாருங்களேன், பொய் சாட்சி சொல்லவே கூடாது. பழைய பாட்டில் ஒரு வசனம் இருக்கு உபாகமத்தில், நான் ஒருத்தருக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லி அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தேன்னா, நான் என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பார்த்து பொய் சாட்சி சொல்றனோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ சீரியஸ் கிரைம் பொய் சாட்சி சொல்றது. பழைய பாட்டில் அப்படி தண்டனை இருக்கு, ஆனா இங்க வெறும் பொய் சாட்சிங்க தான் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். சரி, இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். 51வது அவர் கூட்டு வராங்க, கூட்டு வந்து 59வது வசனத்தை ஒருத்தர் படிக்கலாம்.
ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள்.
அது வந்து செய்யற ஒரு கோர்ட் செய்யக்கூடிய முதல் அநியாயம். குற்றவாளிய கூட்டு வந்துட்டாங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா முதல்ல ஜட்ஜ் என்ன செய்வார் தெரியுங்களா? எப்ப பாரு ஜட்ஜுடைய வேலை என்னன்னா, ஒரு குற்றவாளிய சார்பாகத்தான் இருக்கணும்னு பார்ப்பாரு. யாராவது குற்றம் சாட்டுறாங்கன்னா அவருக்கு சார்பாக யாராவது பேச இருக்கிறீங்களா, இல்ல கவர்மெண்டே சில ப்ராசிக்யூட்டர்ஸை வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அவருக்கு இதா பேசுறதுக்கு அவர் காசு இல்லை எதுவும் இல்லைன்னா கவர்மெண்டே வச்சிருப்பாங்க. ஜட்ஜு எப்ப பாரு குற்றவாளி சார்பாகத்தான் அவரு காப்பாத்த பார்க்கணும், ஏதாவது செய்யணும். ஆனா இங்க ஜட்ஜுங்களை என்ன பண்றாங்க, முதல்ல அவங்க செய்யறது என்னன்னா, ஒரு குற்றமும் இல்ல ஒண்ணுமோ இல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க, இப்போ வந்துட்டு என்ன தேடுறாங்க, தனக்கு விரோதமாக சாட்சியை தேடுறாங்க. என்ன ஒரு அநியாயம் பாருங்களேன், என்ன ஒரு அட்டூழியம் நடக்குது. உலகத்திலேயே பரிசுத்தமான நீதிஸ்தலம், யூதர்களுடைய நீதிஸ்தலம், அங்க நடக்கிற அநியாயத்தை நம்ம பார்க்கிறோம். பொய் சாட்சியை தேடுகிறார்கள். அது வந்து அவருக்கு சார்பாக சாட்சிகள் தேடி இருந்தா எத்தனை கிடைச்சிருக்கும், அவர் அற்புதங்கள் எவ்வளவு உண்மை, அவர் பேசின பேச்சுகள் எவ்வளவு உண்மை, எத்தனை பேர் ஏன் அவருடைய சொந்த போர் வீரர்களே சொல்லி இருப்பாங்க இல்லையா, அவருக்கு சார்பாக தேடி இருந்தா இவர் இந்த மனிதனை போல் ஒருவரும் பேசினதில்லை, அவங்க கொடுத்த சாட்சி இவரை போல ஒருவரும் பேசினதில்லை, காதை வெட்டினாங்க, மல்கூச கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் இல்லையா, கேட்கல. அவருக்கு விரோதமா யார் சொல்றாங்கன்னு தேடினாங்க. என்ன ஆச்சு? அடுத்தது படிங்க. 60 ஒரு தப்பும் அவர் மேல யாருமே பார்க்க முடியலங்களா, தேடி பார்த்தாங்க அவர் வாழ்க்கையில ஏதாவது தப்பு இருக்குமா, யாராவது குற்றம் சொல்லுவானு. பப்ளிக்கா இருந்த மனுஷன், ஒரு குற்றமும் செய்யாத ஒரு ரட்சகர், ஒருவனும் அகப்படவில்லை. அப்புறம்
அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியில இரண்டு பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியார் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார்.
ஒரு சாட்சியும் கிடைக்கல, கிடைக்காதப்போ அநேகர்னு போட்டிருக்கு. உங்களுக்கு யோசிச்சு பார்க்க முடியுமா என்னன்னா குற்றம் சாட்சி சொல்லியிருப்பாங்க அவர் மேல, என்னன்னா அநியாயமா குற்றம் சாட்சி சொல்லியிருப்பாங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஒன்னும் அந்த சாட்சிங்க என்னன்னா, ரெண்டு சாட்சிங்க இருக்கணும். ரெண்டு சாட்சி இருக்கும்போது ஒரு சாட்சி சொல்லும் போது இன்னொரு சாட்சி வெளியே இருக்கணும். இந்த சாட்சி சொல்லி முடித்த பிறகு இன்னொரு சாட்சியை கூப்பிட்டு கேட்பாங்க, ரெண்டு பேரும் சொன்னது ஒரே மாதிரி இருக்கணும், அதுல ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு போச்சு பொய் சாட்சி. அந்த மாதிரி ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் யாரோ வந்தாங்களாம், அவங்க என்ன சொல்றாங்க, பெரிய சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா, இந்த ஆலயத்தை இடித்து போட்டு 3 நாள் நான் கட்டி விடுவேன் அப்படின்னு. அப்படியா சொன்னார் அவர்? அப்படி சொல்லவே இல்லை. நீங்க இந்த ஆலயத்தை இடிங்க, நான் 3 நாள்ல கட்டுறேன்னாரு. அந்த கோயிலை பத்தி அவர் சொல்லல, அவருடைய உடம்பை பத்தி அவர் சொன்னார். அதுவும் ஒம்பவில்லை. ஏன்னா அவன் ஒருத்தன் சொல்றான், இவன் ஒருத்தன் சொல்றான், அதுவும் வேலை செய்யல. பிரதான ஆசாரியர் ரொம்ப நேரமா உட்காந்து, கரெக்டா வந்துட்டான், அடுத்தவனும் அப்படியே சொல்லிட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாத்துருச்சு. அந்த மாதிரி எத்தனை சாட்சிகளை பார்த்து 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 வெறுத்து போய் பொறுமையே இழந்து போனார். யாரு? காய்பா. மிஸ் ஆயிடுச்சேன்னு இழந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவருக்கு பொறுமையை இழந்துட்டு, எல்லாரும் பேசாம இருங்க அப்படின்னு அவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு இவர்கள் இத்தனை குற்றம் சாட்டு சொல்ற இயேசு அங்க அமைதியா நிக்கிறார். அந்த அமைதியை பார்க்கணும். பிரதான ஆசாரியனுக்கு தெரியும் அது ஒரு நேர்மையின் அமைதி, அது ஒரு நிரபராதியின் அமைதி, ஒரு ஒரு என்னாச்சு மாட்சமையில் அமைதியாக நிற்கிறார். என்ன சொல்றது, அவங்களுக்கே தெரியல அவங்க பேசுறது, அவர் அமைதியாக நிற்கிறார். இவர்கள் இத்தனை குற்றம் சாட்டும் உன் மேலே போடுறாங்களே, இதுக்கு நீ ஒன்றுமே சொல்றது இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறார். ஏசு என்ன பதில் கொடுக்குறாரு, ஒன்று என்னத்தை சொல்றது, உனக்கே தெரியலையான்னு தான் அவனுக்கு தெரியணும். அவருடைய அமைதி அவன் காதை அடைக்குதுன்றோம் இல்லையா, நீ பேசாம இருக்கிறது காதே செவிடாயிடுற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி பிரதான ஆசாரியனுக்கு இருக்கு. ஒன்றுமே நீ சொல்றது இல்லையா அப்படின்னு ஏசு பார்த்து கேட்கும் போது அவர் அமைதியா நிக்கிறார். அப்புறம்
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான்.
இவரு ஒரு ஒரு அவருக்கு ஒரு டாக்டிக்கை யூஸ் பண்றாரு, கடைசியில வச்சிருந்தார் இதை யூஸ் பண்ணலாம் ஏதாவது சாட்சி கிடைக்கலன்னா. என்னன்னா, ஒரு நீ அந்த வசனத்தை படிக்கிற பாருங்க, இயேசுவோ பேசாமல் இருந்தால் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானோ, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் அப்படின்றார். ஜீவனுள்ள தேவன் மேல சத்தியம் பண்ணி ஆணையிட்டு நீ பேசணும்னு நான் கேட்கிறேன் அப்படின்றார். நான் ஒரு பிரதான ஆசாரியன், ஜீவனுள்ள தேவன், நான் என்ன சொல்றேன் நீ என்ன பேச போறன்றத பார்க்க போறார். அவர் பார்க்கிற தேவன், அவர் ஒரு விக்ரம் இல்லை, கல் இல்லை, மண் இல்லை, ஜீவனுள்ள தேவன் அவரு. அவர் பார்க்க போறாரு, அவருக்கு அவர் மேல சத்தியம் பண்ணி நான் உன்னை கேட்கிறேன், நீ பேசணும் அப்படின்றார். அந்த நேரத்தில் ஒரு உண்மையான யூதன் பேசே பேசணும். ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற ஒரு யூதனா இருந்தா, இப்போ நம்ம உங்க தாய் மேல உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு அப்படின்னா நம்ம பேசாம இருப்போமா? நம்ம அம்மா மேல அன்பு இருந்துச்சுன்னா, இது இருந்துச்சுன்னா பேசாம இருப்போம் இல்ல, சொல்லியே சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஜீவனுள்ள தேவன் மேல அவனுக்கு தெரியும், இயேசு அடிக்கடி தன்னை மேசியான்னு சொல்லிக்கிட்டாரு, தேவனுடைய குமாரன் சொல்லிக்கிட்டாரு, அதை வாயிலிருந்து வர வைக்கணும் என்பதற்காக அவன் அப்படி பண்றான், சத்தியம் பண்ணி கேக்குறன்னு. அவர் ஒரு உண்மையா நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற ஒரு யூதனா இருந்தா இந்த நேரத்துல அவர் பேசியே பேசணும், அமைதியா இருக்க முடியாது. அந்த அந்த இந்த காட்சியை நீங்க நினைச்சு பாருங்க. இயேசுக்கு ஒரு உன்னதமான ஒரு நேரம், ஏன்னா அவர் இப்போ என்ன சொல்ல போறாருன்றதுதான் சரித்திரத்திலேயே ரெக்கார்ட் பண்ணப்பட போகுது. வேற நேரங்களை ஏதோ சொல்லிக்கலாங்க, ஆனா என் உயிரே அங்க பணைய விட்டு இருக்கு, என் உயிரே போக போது நான் ஒரு காரியத்தை சொல்றதுனாலும் போது அந்த நேரத்துல ஒருத்தர் என்ன சொல்றாருன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த நேரத்துல என்ன சொல்ல போறாருன்றது ஒரு முக்கியம். அந்த நேரத்துல எல்லாரும் அமைதியா அவர் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போறாருன்னு, புரியுதுங்களா? அந்த அமைதியில அவருடைய மாட்சிமையான சத்தம் வருது பாருங்க, என்ன சொல்ல போறாருன்னு. அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ஒரு பதில், என்ன ஒரு கிளைம், என்ன சொல்றாரு, ஐ ஆம். மார்க்ல பாத்தீங்கன்னா அவருன்றாரு ஐ ஆம் அப்படின்னாரு சொல்லிட்டு அது அதோடு உடல. தானியல்ல மேசியாக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, மேசியா இப்படித்தான் வருவாருன்னு அதை பயன்படுத்தி அவர் சொல்றார். மறக்க முடியாத மாதிரி காய்பாக்கு இருக்கணும், அந்த சனித்திரிய சங்கத்துக்கு இருக்கணும், உலகத்துக்கே இருக்கணும் என்பதற்காக நான் மே காய்பா நீ என்ன இன்னைக்கு கட்டோடு நீ பார்க்கலாம், நீ என்ன ஒரு குற்றவாளி மாதிரி கட்டி போட்டு நீ என்ன நியாயம் தீர்க்கிற மாதிரி நீ இன்னைக்கு பார்க்கலாம், ஆனா இதான் லாஸ்ட் இல்லை. நான் ஒரு நாள் மேகங்கள்ல மகிமையோடு சர்வ வல்லமை பவர்ல வர்றத நீ பார்க்க போற, அந்த வெள்ளை சிங்காசனத்தின் மேல உக்காந்து நான் கூப்பிடும் போது செத்தவங்க எல்லோரும் எந்திரிச்சு வர்றத நீ பார்க்க போற, அதுல நீயும் எந்திரிச்சு வருவ, அப்போ நீ என்ன பார்ப்ப, நான் தான் நீ தான் நியாயம் தீர்க்கிற நினைச்சிட்டு இருக்க, அந்த நேரத்துல நான் தான் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பேன், சர்வ வல்லமை பவர் நான் வர்றத உன் கண்களே பார்க்கோன்றார். என்ன பதில், எந்த சூழ்நிலையில என்ன பதில், அப்படின்றார் காய்பாக்கு. காய்பா என்ன சொல்றாரு அடுத்த வசனம் படிங்க.
அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள்.
சரி, இதுக்கு காய்பாக்கு சொல்லி முடியாத சந்தோஷம் இல்ல. இதுதான் எதிர்பார்த்தான் அவன். ஆனா அது அடிஷ்னலா வேற சொல்லிட்டாரு இல்லையா, சொல்லி முடியாத சந்தோஷம். சந்தோஷத்துல அவன் என்ன பண்றான், ஒரு வெளியில நாடகம் பண்ணுவாங்க இல்லைங்களா, உள்ளுக்குள்ள சந்தோஷம் வச்சுக்கிட்டு உடனே துணியை போட்டு கிழிச்சிட்டான். இவரு தேவதூஷணம் சொல்லிவிட்டாரே, தேவதூஷணம் சொல்லிட்டாரே, உங்களுக்கு என்னமாய் படுகிறது? அவர் கோபத்தை பார்த்து இவர் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்னு, தேவதூஷணம் சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சொல்ற விதத்தை பார்த்தீங்கன்னா, இனி நமக்கு சாட்சிகள் தேவையில்லையே. என்ன சாட்சிங்க இருக்குது? அவனுடைய மாயமாலத்தை பாருங்களேன், அந்த சாட்சிங்கெல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அதை பத்தி நம்ம ஏன் பார்க்கணும்? அதெல்லாம் தூக்கி போடுங்க. அவன் வாயிலேயே வந்துருச்சு இல்லையா, தேவதூஷணம் சொல்லிட்டான் இல்லையா? அவர் சொன்னது தேவதூஷணமா? என்ன நினைக்கிறீங்க, தேவதூஷணமா சொன்னார் அவர்? அதாங்க உண்மை. ஹீ இஸ் காட், அவர் தான் கடவுள். அங்க வந்து நின்றுட்டு இருக்காரு, அவர் உண்மையை பேசுறாரு. அந்த நேரத்துல உண்மையை சொல்றாரு, அவர் தான் காட், அவர் சொல்றாரு உண்மையை. ஆனா இவனுக்கு சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால அது ஒரு தேவதூஷணம் சொன்னானே. இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு, ஏன்பா நான் தான் சொல்றேன், என் வார்த்தையில நம்பிக்கை இல்லாவிட்டா என் வாழ்க்கையை என் கிரியையை பாருங்க. கடவுளை தவிர்த்து வேற யாராவது என்ன மாதிரி கிரியைகளை செய்திருக்க முடியுமா அப்படின்னாரு. ஆனா அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. கிடைச்சிருச்சு அவங்களுக்கு, கிடைச்சிட்டு ஒரு பயங்கரமான காரியத்தை செய்யறாங்க. 67வது வசனத்தை படி.
அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞானத்ருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள்.
எந்த கலாச்சாரத்திலயும் எந்த ஊர்லயும் உலகம் முழுவதுமா ஒரு மனுஷன் மேல மகா பெரிய அருவறுப்பை நம்ம காமிக்கணும்னா, அவன் முகத்தை பார்த்து அருவறுப்போடு நம்ம வாயில கொஞ்சம் எச்ச வர வச்சுக்கிட்டு அவர் மேல துப்புறது தாங்க. அதை விட கேவலமா ஒரு மனுஷனை நம்ம ட்ரீட் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? ரொம்ப த சுப்ரீம் சைன் ஆஃப் கண்டெம்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ரொம்ப உயர்ந்த விதத்துல ஒரு மனுஷனை அருவறுக்கணும்னு அப்படித்தான். நீ மேசியா அப்படின்றியா, நீ கடவுளுன்றியா, நீ திருப்பி வரப்போறீன்றியா, உன்னை நாங்க எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ண போறோம்? உன் மூஞ்சில காரிய துப்ப போறோம், காரிய துப்பி உன்னை நாங்க ரிஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க செய்யறான். என்ன கொடுமை! அவங்க யார் மூஞ்சில காரிய துப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சமாவது அவங்களுக்கு உணர்வு இருக்கா? கடவுளுடைய அன்பான இருதயத்தை பிரதிபலிக்கிறது அந்த மூஞ்சி தாங்க, அந்த முகம்தான் இல்லைங்களா? அந்த முகத்திலேயா போய் துப்புறது? எத்தனை ஆயிரக்கணக்கான பாயக்காரர் வேசிகளை பரிசுத்தமா மாத்தினது அந்த முகம், எத்தனை கோடி கோடி மக்களுக்கு சந்தோஷ அந்த முகத்துல சந்தோஷம் கொடுத்தது அந்த முகம், தங்களுடைய சத்ருகளையே நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தது அந்த முகம், அந்த முகத்திலேயா துப்புறது? கடவுள் முகத்துல அவங்க துப்புறாங்க. என்ன ஒரு, இவங்க தேவதூஷணம் அவரு சொன்னாங்க, அண்ட சராசரத்திலேயே ஒருவரும் செய்யக்கூடாத தேவதூஷணத்தை அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னால பார்க்க முடியுதுங்களா? கடவுள் முகத்துல போய் துப்பி இருக்காங்க. என்ன ஒரு அருவறுப்பு, அசிங்கமான ஜனங்க, என்ன ஒரு பயங்கரம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் அதான் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, அவங்க ரொம்ப நாத்தம் அடிக்கிற அளவுக்கு பெணங்களா மாறிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ரோமர் கழுகுகள் வந்து அவங்கள சாப்பிட போகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் சீரழிஞ்சாங்க இந்த ஜனங்க, பயங்கரமா சீரழிஞ்சாங்க இந்த ஜனங்க, யூத ஜனங்க தான். என்ன மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க? ஏன், என்ன உண்மைதானே அவர் சொன்னது? அதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா உண்மைதானே? ஆனா அவங்களுக்கு என்ன, அவங்க பதவி வேணும், அவங்க உலகம் வேணும், அவங்க பணம் வேணும், அதெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இவர் மேல துப்புறாங்க, இவரை நிராகரிக்கிறாங்க. என்ன ஒரு கொடுமை, என்ன ஒரு பயங்கரம். இன்னைக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஏசு கிறிஸ்துவை இன்னமும் ஏத்துக்காம, ஏசு கிறிஸ்து உங்க இருதயத்துல ஒரு ராஜாவா இல்லாம இருந்தாருன்னா, எல்லாரும் கேட்டுக்காங்க. நீங்களும் அவங்களும் வித்தியாசமே இல்லை, உங்களையும் அதே மாதிரி தான் வந்து ஜட்ஜ் பண்ண போறேன். உங்க வாழ்க்கையின் மூலமா நீங்க என்ன சொல்றீங்க, உங்க இயேசுவை நிராகரிக்கிறது மூலமா இப்படித்தான் அவங்க துப்பித்து நிராகரிச்சாங்க, நீங்க சொல்லாமையே அவர் துப்பிதான் நிராகரிக்கிறீங்க. இயேசுவை இன்னமும் ஏத்துக்காம, இயேசுவை இன்னமும் உங்க இதயத்துல அவர் ஆட்சி செய்யாம இருந்தாருன்னா என்ன அர்த்தம், நீங்களும் அதே தான் செய்யறீங்க. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் நடந்துச்சு காயபாவின் இடத்துல. உங்களுக்கு புரியுதுங்களா, காயபாவ இடத்துல என்ன நடந்துச்சுன்னு ஏன் யோவான் சொல்லலைன்றத நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அவரு இப்படி இயேசுவை காட்டுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை, அவர் விட்டுட்டார். விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, உடனே பிலாத்துக்கிட்ட போனது. அந்த அடுத்ததுதான் இந்த இதே மத்தே 26 அடுத்த வசனங்கள்லாம் பேதுருவை பத்தி வருது, அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். 27:1-2 பாத்தீங்கன்னா தான் படிங்க, அதை மத்தேயு 27:1-2 பாருங்க.
விடியற்காலம் ஆன போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியின் போந்தி பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்.
இப்போதான் யோவான்னு வர்றாரு, புரியுதுங்களா. காயபான் இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறோம், அதுக்கப்புறம் தான் இப்போ யோவான் எடுத்து நமக்கு சொல்றார். திருப்பி திருப்பி யோவானுக்கே போகலாம் நம்ம, இப்ப தொடர்ச்சியா பாக்குறது. யோவான் 18 சரி அங்க இருந்து படிங்க.
அவர்கள் காயபாவிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள்.
28
அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது.
சரி, இங்க பாக்குறோம் பரிசுத்தாவியானவர் வந்து விடிய காலமா இருந்ததுன்னு நமக்கு அங்க போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்கு, விடிய காலமா ஏன் கொண்டு போறாங்க, நைட்டெல்லாம் அவங்க தூங்கல, நைட்டெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, முழு நைட்டும் இயேசுவை விசாரணை செய்யறது, அவர் அடிக்கிறது, அண்ணா விசாரணை செஞ்சாரு, சன்னதிரிய சங்கம் விசாரணை செஞ்சாங்க, காலையில எந்திரிச்சு ஒரு லீகலா இருக்கணும் இல்லையா, நைட்ல கூட்டிட்டோம் யாரும் சொல்லக்கூடாதுன்னு காலையில ஒரு பேருக்கு ஒரு கூட்டத்தை போட்டுட்டு விடிய காலையிலே ஓடுறாங்க, ஏன்னா ஊரெல்லாம் எந்திரிச்சிட போகுது என்பதற்காக, அவ்வளவு அவசர அவசரமா செய்யறாங்கன்றத காமிக்கிறதுக்காகத்தான் விடிய காலம் போட்டிருக்கு, அவசரமா அதை முடிச்சிடணும் என்பதற்காக. அப்புறம் படிங்க அந்த வசனத்தை 28
வீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாக இருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுவீர்கள் என்றார்.
நீங்க பார்க்கணும், யோவான் வந்து ஒரு சொல்லாம சொல்றதுன்றது, சில காரியங்களை சொல்லிட்டே போவார், ஆனா அதை நிறுத்தி யோசிச்சோம்னா ரொம்ப விஷயம் இருக்கும். இவங்க கூப்பிட்டு போறாங்க இயேசுவை சிலுவையில் அறையணும், ஒப்பு கொடுக்கணும் என்பதற்காக, ஆனா என்ன பண்ணாங்களாம், வெளியவே நிக்கிறாங்க. பிரதான் அந்த பிலாத்துடைய வீட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன், அவங்க தீட்டு பஸ்காவை கொண்டாடும்படிக்கு தீட்டுப்படாதபடிக்கு அவர் வீட்டில் போகலையா, அவர் வீட்டுக்குள்ள எவ்வளோ பரிசுத்தம் வாங்கி பாருங்களேன். அதான் அவர் சொல்றார், என்ன ஹோலி ஹோலி, என்ன ஹோலி அவங்க, இந்த உலகத்திலே அண்டசராஸ்தி ரொம்ப தீட்டுப்பட்ட ஜனங்க இவங்க தான், இவங்க வெளியில எங்கேயாவது தீட்டுப்பட்டுற போதுன்னு சொல்லி பிலாத்துடைய வீட்டுக்கு இவங்க போவாம வெளியே பஸ்கா கொண்டாடணும் இல்லையா, அதனால வெளியே நிக்கிறாங்க. என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பரிசுத்தம். அது பாருங்களேன் எப்படி சொல்றாரு யோவானு, எவ்வளவு செத்த மனசாட்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த சரித்திரத்திலேயே செய்யக்கூடாத குற்றம், சரித்திரத்திலேயே செய்யக்கூடாத பாவத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன மனசுல இருந்துச்சு, நம்ம தீட்டுப்படக்கூடாது, நம்ம பரிசுத்தமா இருக்கணும் என்பதற்காக உள்ள போகலையா, உள்ள போகல. என்ன ஒரு மாயமாலம், இதை இன்னைக்கு உங்களால பார்க்க முடியுதுங்களா, இது பைபிள கூட போடல தெரியுங்களா, ஒரு புறமுதஸ்தன் வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு அப்படி பைபிள்ல இல்ல. இவங்க என்ன, இவங்களே பண்ணிக்கிட்ட சில ரூல்ஸ், இவங்க கிட்ட இருக்கிற முக்காவாசி ரூல்ஸ் பாத்தீங்கன்னா பைபிள்ல இல்லாததுதான். இவங்களே பண்ணிக்கிட்ட ஒரு ரூல்ஸ் என்ன, ஒருவேளை நம்ம புறமுதஸ்தர் வீட்டுக்கு போனோம்னா அங்கே புளித்தாப்பம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு பஸ்கா டைம்ல. ஒருவேளை அங்கே புளித்தாப்பம் இருந்துச்சுன்னா நமக்கு தீட்டு, அதனால தீட்டு பட்டுற போகுது. இல்லை யாராவது செத்து இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் அதுவும் தீட்டு, சாவு பணத்துக்கிட்ட நம்ம போகக்கூடாது தீட்டு பட்டுற போகுதுன்னு இவங்க பயந்தாங்க. உங்களோட சொல்லிட்ட என்ன மனசாட்சி குருடா இருந்தா, எந்த அளவுக்கு மனசாட்சி செத்து இருந்தா, உலகத்திலேயே பெரிய பாவத்தை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுடைய கவலைலாம் என்ன, அவங்களுடைய பண்டிகை அவங்களுடைய தீட்டு. இன்னைக்கும் ஜனங்க இப்படித்தான் இருக்காங்க. நீங்க பாக்குறீங்களா? நான் பாக்குறேங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப அருமையானவங்க, ரொம்ப சொந்தக்காரு, என்ன பண்றது, மனசாட்சியெல்லாம் செத்து இருக்குது, ஒண்ணுமே உணர்வு இல்லை. ஆத்மா, அவங்களுடைய ஆத்ம நிலை என்னன்னு தெரியல. சடங்காச்சாரியங்களை பயன்படுத்தி உண்மையான ஆத்ம நிலையை மறைச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்முடைய ஆத்ம உண்மையான நிலையில என்னன்றத தெரியாதபடிக்கு என்ன செய்யுது, அவங்களுடைய பண்டிகை சடங்காச்சாரம். ஈஸ்டர்ன்னு ஒரு பண்டிகை, 44 உபவாசம்னு ஒரு பண்டிகை. எங்க இருக்குது பைபிள்ல? யார் சொன்னது இதெல்லாம் செய்ய சொல்லி? ஒரு முட்டை, ஒரு குர்த்தோல் பண்டிகை, எங்க இருக்குது அதெல்லாம்? அதுதான் முக்கியம், அது ரொம்ப முக்கியம். இயேசு எதுக்காக வந்தார்? இயேசு எனக்கு, அவர் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இல்லை, அவர் வசனத்துக்கு ஒரு மதிப்பு இல்லை. ஒரு பண்டிகை 40 உபவாசம், என்ன பரிசுத்தம்! அப்படியே ஈஸ்டர் பண்டிகை, நான் ஒரு கொண்டாட்டம், பக்தி பைபிள்ல இல்லாதத கூட அவங்க செய்வாங்க பண்டிகைக்கு. ஆனா வசனம் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா பயன்படுத்துறாங்க? உண்மையை மறைப்பதற்கு பண்டிகைகளையும் சடங்காச்சாரங்களையும் பயன்படுத்துறது. மதம் அதாங்க சொல்லி கொடுக்கும் நமக்கு, ரிலிஜன். புரியுதுங்களா? சடங்கு சடங்கு சடங்கு. ஏன் சடங்கு? நீ உண்மையான கிறிஸ்தவம் இல்லை, நீ மறுபடியும் பிறக்கல, உனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, நீ உண்மையாவே ரட்சிக்கப்படல. ஆனா நான் கிறிஸ்தவன், எப்படி தெரியுமா? நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன், நான் ஈஸ்டர் கொண்டாடுறேன், நான் வந்து 40 உபவாசம் இருக்கிறேன், குருத்தோல் பண்டிகை கொண்டாடுறேன். அதான் கிறிஸ்தவம். என்ன பயங்கரம்! இன்னைக்கும் இதே தான். என்ன அருவறுப்பார் கடவுள், அதை நீங்க பாத்துக்கலாம். இவங்கள யோசிச்சு பாருங்க, இந்த ஜனங்களை பாவம். ஆனால் நீங்க கவனிக்கிறீங்களா தெரியல, எங்க இதுலயே பார்க்குறேன். எங்கள் மதர் எப்படி இருந்திருந்தா நான் எப்படி சொல்லுவேன், அந்த மாதிரி தாங்க நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் மதர் வந்து சாவறதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்காமல் போயிட்டாங்க. அவங்கள அந்த மதம் தான் கொன்னுருச்சு, பயங்கரமாக கொன்னுருச்சு. அந்த மாதிரி இப்போ எத்தனை தாய்ங்க, எத்தனை பெரியவங்க, முதிர்ச்சி அடைஞ்சவங்க, மதம் அவங்க மனசாட்சியை கொன்று போட்டிருக்கு. அவங்களுக்கு வேளாங்கண்ணி போகிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அந்த ஈஸ்டர் கொண்டாடுறது அப்படியே என்ன ஆத்திரமா அவசரமா பக்தியோடு கொண்டாடுவாங்கன்றீங்க. ஆனா பார்த்தா உள்ளா ஏமாத்துறது, மாயமாலும் உலக பிரகாரமா தான் வாழ்றது. ஆனா பண்டிகை வந்துட்டா ஒண்டி பக்தி, அந்த அந்த சடங்கு வந்துட்டா ஒண்டி பெரிய பக்தி. என்ன பக்தி! அந்த மாதிரி பக்தியை பார்க்குறேன். ஏன்னா ஒரு விதத்தில் அவங்க உண்மை இல்லைன்னு தெரியுது, பொய்யன்னு தெரியுது, அது ஈடு கட்டுறதுக்கு மற்ற விதத்தில் சடங்கில் ரொம்ப பக்தியாக இருக்கிறது, அதில் ரொம்ப பக்தியாக காமிக்கிறது. மதம் அவங்கள குருடாக்கியிருக்கு. இந்த மனுஷர்களை பாருங்களேன், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். என்ன பயங்கரம்! இந்த உலகத்திலேயே பரிசுத்தமான ஒரு ஒரு நிறுவனம், சன்னித்திரிய சங்கம், அந்நியாய செய்யக்கூடாத அந்நியாயத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. தேவ குமாரனை மேசியாவை துப்பி அவர் அந்நியாயமா நியாயம் தீர்த்து புறமதஸ்தர்கிட்ட கொடுக்கணும்னு வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற பெரிய கவலை என்ன? நாங்க தீட்டு பற்றக்கூடாது, பண்டிகை கொண்டாடணும். செத்த மதம் சடங்காச்சாரியம் நம்ம மனசாட்சியை கொன்னு போட்டுரும். அது ரொம்ப தெரிஞ்சுக்கங்க. நீங்க சடங்காச்சாரியம் மதம் என்ன பண்ணோம்? நம்ம மனசாட்சியை கொன்னு போட்டுரும். மனுஷங்க ஏற்படுத்தின காரியங்க, தேவ வசனம் சொல்ற காரியங்கள்ல மனுஷருங்க பண்ண காரியங்களை வச்சுக்கிட்டு கடவுளுடைய வசன, அதுக்கு கடவுள் எது, இதுதான் இயேசு என்ன சொன்னாருன்னா, அவங்களை எப்படி திட்டினார் தெரியுங்களா? குடற்கு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, புறம்பே அலங்காரமாய் காணப்பட்டாலும் உள்ளே எல்லா விதமான சகல விதமான அசுத்தமும் எலும்புங்களும் நிறைந்திருக்கிறவர்களே. வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி என்ன நல்லா பண்டிகை கொண்டாடுறாங்க, 40 உபவாசம், 24 உபவாசம். உள்ளுக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே மாறல, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்றதுக்கு வெளியில செய்யறது, வெளியில செய்யறது. புரியுதுங்களா? அதாங்க மதம். வெளியில செய்யறதுதான் மதம், உள்ளுக்குள்ள ஒண்ணும் இருக்காது, ஆனா வெளியில செய்யறதுதான் மதம். ஏசு இன்னொரு இடத்துல அவர் சொன்னாரு, இது பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. கொசுக்கள் இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களே. என்னது? கொசுங்க இல்லாதபடி வடிகட்டுவாங்களாம். ஏதாவது குடிக்கணும்னா கொசு இருக்கக்கூடாதுன்னு அதுல வடிகட்டி குடிக்கிறது. ஆனா அதுல என்ன போட்டிருக்கும்? ஒட்டகத்தை விழுங்குறாங்களாம். இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பண்டிகை பஸ்கா தீட்டு பற்றக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா இருக்காங்க. ஆனா ஒட்டகத்தை விழுங்குற மாதிரி தேவகுமாரன் சிலுவையில் அறைய போய்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கும் செய்யறாங்க. கொசுக்கள் இருக்கக்கூடாதபடிக்கு விழுங்குறாங்க. கொலகாரனுங்க தீட்டுப்படுறத பத்தி வேதனைப்படுறாங்க. இவங்க தீட்டு எதுக்குங்க வருது? எதுக்கு தீட்டு ஏற்படுது? நம்ம பார்த்தோம், பாவம் தான் நம்மளை தீட்டுப்படுத்துது இல்லைங்களா. பாவம் எங்கேருந்து வருதுன்றது கூட அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. பாருங்களேன், பாவம் எங்கே வந்து வருது? இயேசு என்ன சொன்னாரு? வெளியிலேருந்து எதுவும் போகிறதும் அவங்களை தீட்டுப்படுத்தாதுன்னு சொன்னார் இல்லைங்களா. உங்கள் இருதயத்துலேருந்து வருது தான் தீட்டுயா. பெரிய தீட்டே என்ன தெரியுமா? மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா? அவன் என்ன செய்கிறானோ பிரச்சனை இல்லைங்க, அவன் என்னவா இருக்கிறானோ அதான் பிரச்சனை. அவன் இருதயம் சரியில்லை, பாவத்திலேயே அவன் பிறந்திருக்கிறான், அதான் பிரச்சனை. அவன் இருதயம் மாறணும், அவன் மனுஷன் மாறணும், மறுபடியும் அவன் பிறக்கணும், அதுதான் அவனுக்கு வேண்டியதுங்க. இதெல்லாம் இல்லை, 40 நாள் உபவாசம் செஞ்சுட்டா சரியாயிருமா? வெளியில செய்யறது எல்லாமே 40 நாள் உபவாசம், பண்டிகை, சடங்கு, அதனால மாறிடுவோமா? ஒருபோதும் ஆகாது. அவன் மறுபடியும் பிறக்கணும். ஏன்னா அவன் உள்ள இருந்து எல்லா அசுத்தமும் பயங்கரமா பாவத்துல பிறந்திருக்கிறதுனால அவன் மறுபடியும் பிறந்தாதான் எதுவுமே மாறும். அதுக்குத்தான் அவர் சொல்றாரு. தவிர இவங்க பாவத்தை குறித்தே இவங்க தப்பான ஐடியா. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பண்டிகை குறித்தே தப்பான ஐடியா. அந்த பண்டிகை எதுக்கு கடவுள் ஏற்படுத்தினாரு? பஸ்கா பண்டிகை எடுத்துக்கின்னா, பல ஏற்பாடில் அவங்க வந்து கொண்டு வரும்போது அந்த முதல் ஃபர்ஸ்ட் பார்னை எல்லாரையும் கடவுள் சாவடிக்கணும்னு முடிவு பண்ணார். இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் ஒரு முறையை ஏற்படுத்தி கொடுத்தார். உங்கள் வீட்டில் ஒண்டி முதல் பேரான குமாரன் சாவாதபடிக்கு ஒரு ஆடை, பழுதுள்ள எந்த குற்றமற்ற ஒரு ஆடை அடித்து உங்கள் வீட்டில் அந்த ரத்தத்தை போட்டு விடுங்க, அப்போ நீங்கள் காப்பாற்றப்படுவீங்கன்னு. அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அந்த ஆடு எதுக்கு அறிகுறி? உண்மையான அடிமைத்தனம் பாவம், அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தேவ ஆட்டுக்குட்டி வருவார், அதுக்கு அறிகுறி. அதுக்கு தான் அறிகுறி. அதையெல்லாம் விட்டுட்டாங்க. அதையெல்லாம் இவங்களுக்கு அக்கறை இல்லை. இந்த தீட்டு மேலே தான் இவங்களுக்கு அக்கறை. இந்த பண்டிகை கொண்டாடணும்னு தான் அக்கறை. அதே தான் இன்றைக்கி பார்க்கல. ஈஸ்டர் எதுக்குங்க? இயேசு எதுக்குங்க வந்து மறித்து உயிர்த்தெழுந்தார்? எதுக்கு உயிர்த்தெழுந்தார்? அவர் வந்தார். ஏன் வந்தார்? நான் எவ்வளோ பாவி, எவ்வளோ சீரழிந்திருக்கேன், எனக்காக மறிக்க வேண்டியதாக இருந்துச்சு. கடவுள் வந்து ஹவு கேன் இட் பி, காட் ஷுட் டை ஃபார் மீ. எனக்காக மறித்ததை நான் பார்க்கும்போது அதை பார்த்து நான் மனம் திரும்பி பாவத்துக்கு நான் சாகணும், செத்தவேன் நான். இன்னுமே நான் செத்து இயேசு எப்படி செத்தாரோ அந்த மாதிரி சாகணும். அவர் எப்படி உயிரோடு வந்தாரோ இன்னுமே நான் இயேசுக்காக வாழ்வேன்னு உயிர்த்தெழுந்து இயேசுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை, அவருடைய வசனத்தின்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை. அதுக்காகத்தான் அவர் வந்தார். நான் 40 நாள் உபவாசம் கொண்டாடணும்னு வந்தார். பண்டிகை அது, ஈஸ்டர் அதுவா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அக்கறை இல்லை, இயேசு வசனம் அக்கறை இல்லை, நான் பாவத்தில் மறிக்கல, இன்னும் அடக்கம் பண்ணப்படல, உயிர்த்தெழுதல் வாழ்க்கை வாழல, ஆனால் பண்டிகை ஒண்டி நான் கொண்டாடிவேன், 40 நாள் உபவாசம் ஒண்டி நான் செஞ்சிருவேன், இதை கடவுள் மெச்சுக்குவாரா? அவங்க யோசிச்சு பாருங்க. தேவகுமாரனை சிலுவையில் அரைஞ்சிட்டு போய் பண்டிகையை கொண்டாடுறாங்க. கொண்டாடிட்டு என்ன என்ன வரும் நினைச்சுக்கிறாங்க? கடவுள் எவ்வளோ பிரியமாக இருப்பார், என்ன என்ன அருவறுப்பார், அது சே எவ்வளோ அசிங்கம். பரலோகமே தீட்டுப்பட்டுறோம் இந்த மனுஷங்க பூமியில் இருக்கிறதுனால. என்ன அசிங்கமான காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவகுமார் சிலுவையில் அரைஞ்சிட்டு போய் பண்டிகை கொண்டாடுறாரு, அதே தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வசனத்துக்கு மதிப்பு இல்லை, தேவகுமாரனுக்கு மதிப்பு இல்லை, அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டு போய் பண்டிகை கொண்டா, அவரை துப்பி அவர் போய் பண்டிகை கொண்டாடிக்கிறார். அவர் வசனத்தை, அவர் மேசியாவை ஏற்றுக்கல. அவங்க இருதயத்தில் ஆளும் செய்ய முடியாது. பண்டிகை முக்கியம், தீட்டு முக்கியம், 40 நாள் உபவாசம் முக்கியம், அதை மனுஷங்க ஏற்படுத்தின முறைகள் அவங்களுக்கு முக்கியம், வசனம் முக்கியம் இல்லை, இயேசு முக்கியம் இல்லை. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். சரி, இது முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன என்ன ஒரு யோவான் சொல்லித்தரா பாருங்களேன். அதே தான் இன்னைக்கு. அவங்க மாத்திரம் இல்லை, நம்மளும் அப்படி ஆயிடலாம். நம்ம ஞானஸ்தானம், நம்மளுடைய லார்ட் சப்பரு, சர்ச் மெம்பர்ஷிப்பு, அதை நீங்களே சடங்காசாரியமாக பண்ணிடலாம். உள்ளுக்குள்ள உண்மை இல்லாமல் வெளியில் ஒண்டி செஞ்சீங்கன்னா அது உங்கள் மனசாட்சி சாவடிச்சிடும். பெரிய வார்னிங். அது சடங்கா பண்ணிராதீங்க. ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறது? எதுக்கு? நான் மறுபடியும் பறந்துட்டையா, வானகே இயேசுவை நான் நம்பிட்டேன், என் கண்கள் திறக்கப்பட்டுருச்சு, நான் ரட்சிக்க இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டார், இயேசு எப்படி செத்தாரோ அந்த மாதிரி நான் தண்ணிக்குள்ள சாவுறேன், இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அந்த மாதிரி நான் அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன், இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து வந்தாரோ அந்த மாதிரி தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வரேன். ஏன் எந்திரிச்சு வரேன்? இனிமே இயேசுக்காக வாழ போறேன், இனிமே உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை வாழ போறேன், ஒரு புது லைஃப் நான் வாழ போறேன். அதுக்கு தான் ஞானஸ்தானம், அப்படி வாழ்ந்து தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், இல்லைன்னா அது சடங்கு. 1000 வாட்டி ஞானஸ்தானம் எடுக்கலாம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால அதான் ஞானஸ்தானம் லார்ட் சப்பர் எதுக்கு? இயேசுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியம். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், மறித்துட்டேன் பாவத்துக்கு, இயேசு தான் எனக்கு உலகம், அவரோடு எனக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்குது, அவர் வசனத்தோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கு. இயேசுடைய வாழ்க்கையை பார்த்து 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 இயேசு சாயலா இயேசு குணாதிசயமா நான் மாறிக்கிட்டு வரேன், அதனால அவருடைய பாடியில நான் பங்கு பெறேன்னு தான் லார்ட் சப்பர். அதுதான் அது எடுக்கிறது. அந்த உண்மை இல்லாம வெறும் நான் வந்து வந்து ஜூஸை குடிச்சிட்டு போயிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை, சடங்கு. அது உங்க மனசாட்சி சாவடிச்சிடும், புரியுதுங்களா? அதான் சர்ச் மெம்பர்ஷிப்பும் உண்மை இல்லாததை மறைக்கிறதுக்கு தான் சடங்கு, புரியுதுங்களா? அது நம்மளை அழிச்சிரும், பயங்கர டேஞ்சர். பாருங்களேன், இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி செத்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவம் செஞ்சுட்டு வந்து பஸ்கால கொண்டு இது பண்றாங்க. நம்மளும் அப்படித்தான் ஆயிடுவோம், பயங்கரமா கடவுளை துப்பி அவரை அவமானப்படுத்திட்டு வாழ்க்கையில 6-4 வாழ்க்கையில துப்பிட்டு வந்து இங்க வந்து கம்யூனியன் சாப்பிட்டு போற மாதிரி நம்மளும் மாறிடுவோம். பெரிய வார்னிங் இது, புரியுதுங்களா? உண்மை இல்லாம வெளியில செய்யக்கூடாது. கிறிஸ்தவம் வெளியில இருக்கிற ஒரு மதம் இல்லை, உள்ளுக்குள்ள. இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப், புரியுதுங்களா? சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம், சீக்கிரம் முடிச்சிருவோம். 29வது வசனத்தை படிக்கலாம். கவர்னரா இருக்காரு. அவருக்கு நைட்டே தெரிஞ்சிருக்கும் விஷயம், ஏன்னா ரோமர்களை சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டு போனாங்க இல்லைங்களா, 1000 போர் சேவகர் அவர் பர்மிஷன் இல்லாமல் கூட்டு போக முடியுமா? அவர் தான் கொடுத்துருப்பாரு. கொடுக்கும்போது அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், யாரோ ஒரு ஆளை பிடிக்க போறாங்க இயேசுன்ற ஆளை அப்படின்னு அவருக்கு விஷயம்லாம் தெரியும். அவர் ஒசானாலாம் பாடிக்கிட்டு வந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்காது, அவர் கவர்னராக இருக்கும்போது எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. தெரிஞ்சு ஒருவேளை அவர் ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நைட் படுத்திருப்பாரு, தூங்கி இருக்கும்போது அவர் உங்க ஒய்ஃப் வந்து அவரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு தூங்கி இருக்கலாம். அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரே கனவு நைட்டில் இயேசுவை பற்றி, நைட்டில் ஏதோ யோசிச்சுக்கிட்டு தூங்கும் போது கனவு வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரே கனவு வருது. காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லானா அவர் விடிய காலையே டியூட்டிக்கு போயிட்டாரு. இவங்க வந்திருக்காங்க இல்லையா, டியூட்டியில் அவர் இருக்கிறாரு. சரி, அவர் டியூட்டியில் இருக்கும்போது அவருக்கு தெரியும் பிள்ளாத்த அங்கே நின்றுட்டு இருக்காரு. ரோமர் கோர்ட்டுக்கு போனோன்னா அவங்க கோர்ட்லேயும் அப்படி தான், எல்லா கோர்ட்லேயும் எந்த கோர்ட்லேயும் அப்படி தான். முதல்ல வந்தீங்கன்னா யார் குற்றவாளி, என்ன சாட்சி, என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள், யார் சாட்டுறது, இது மூணு இருக்கணும். இது இல்லைன்னா என்ன கேஸு, புரியுதுங்களா? இது இல்லைன்னா கோர்ட்டே நடக்க முடியாது. அதனால பிலாத்து நார்மலாக கேட்குறாரு, இந்த மனுஷன் மேல், இந்த மனுஷன் தெரியணும் அடிச்சு கூட்டு வந்திருக்கிறீங்க, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள்? அவங்க என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. அவன் வந்து கடவுள், அவர் தேவதூஷணம் சொன்னான்னா நான் தேவதூஷணம் சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிருங்கன்னு பிள்ளாத்து. ஏன்னா அதெல்லாம் அவங்ககிட்ட செல்லாது, ரோம் கோர்ட்ல அதெல்லாம் செல்லாது. ஏன்னா ரோம் கோர்ட்ல அவங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருக்கணும், ஒழுங்கான நீதி இருக்கணும், அதெல்லாம் செல்லாது. அதனால இவங்களுக்கு ஒண்ணும் இல்லை சொல்றதுக்கு, புரியுதுங்களா? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத அவங்க எதுனா சொல்றது, ரொம்ப கோவம் வந்துட்ட மாதிரி, எனக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பதில் கொடுக்கறதுக்கு இல்ல, கோவம் வந்துட்ட மாதிரி என்ன சொல்றாங்க, என்ன
குற்றவாளிகளாகிவிட்டால் ஒப்பு கொடுக்க மாட்டோம்,
என்ன அது, அது பாருங்களேன் என்ன அது, அது என்ன தந்திரம் அதுல இருக்கு பாருங்களேன். நாங்க எவ்வளவு பெரிய சன்னதிரியன் சங்கம், பரிசுத்தமான ஜனங்கள், லீடர்ஸ், நாங்க ஒரு மனுஷனை கொண்டு வந்திருக்கிறோம்னா ஒரு குற்றம் இல்லாம அவனை கூட்டு வந்துடுவோமா? எங்களை நீ நம்புறது இல்லைன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு, என்ன ஒரு மாயமாலம் பாருங்களேன். அசிங்கமான மாயமான எங்க மேல எங்க கேரக்டரை நம்பி நீ எங்களை நம்பி நீ அவனை தண்டனை கொடு, என்ன குற்றம் கேட்கிற எங்ககிட்ட, குற்றம் இல்லாம அங்க தீர்த்துருவோமா அப்படின்னு அவங்க மாயமாலம் பண்றாங்க. பாருங்களேன் என்ன ஒரு மாயமாலம், எங்களுக்கு எந்த சார்ஜும் இல்லை, ஆனா எங்க கேரக்டர் தான் அவனுக்கு ஒரு பெரிய அறிகுறியா இருக்கணும். நாங்க ஒருத்தனை குற்றம் இல்லாம சேர்த்துருவோமா, எங்களை நம்பி தண்டனை கொடு. எங்களுடைய நீதியை நீ கேள்வி கேட்கிற, நாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, எங்களையும் அவமானப்படுத்தின மாதிரி ஆச்சு. நீ கேட்ட இந்த கேள்வி என்ன குற்றம் சாட்டுக்கிறேன்னு கேட்டிய, நாங்க இவ்வளவு பிடிச்சிட்டு வந்து இவனை அடிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியவானாமா அப்படின்னு பிள்ளாத்திய கேட்கிறாங்க. பிள்ளாத்து சும்மா இருப்பாரா, அவர் என்ன சொல்றாரு,
அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள்,
சரி பிள்ளாத்து பாக்குறாரு, பார்த்துட்டு சரி ஒன்னும் எனக்கு சொல்ற மாதிரி தெரியல, சரி நீங்களே நியாயம் தீர்த்தீங்க இல்லையா, சரி நீங்களே போய் தண்டனை கொடுங்கட்டாரு, நீங்களே பாத்துக்கங்க அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்னும் நீங்க சொல்ற மாதிரி தெரியல, நீங்க ஒன்னும் சொல்ற மாதிரி, நீங்க நியாயம் தீர்த்துட்டீங்கன்றீங்க, குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, போய் உங்கபடியே நியாயம் தீர்த்துக்கங்க அப்படின்றாரு. அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன,
அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள்.
இது ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவனையும் சாவடிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையே அப்படின்றாங்க. ஆனா ஒரு விதத்துல அது உண்மைதான், ஒரு விதத்துல உண்மைதான், ஏன்னா ரோம் அவங்களை ஆட்சி செய்யறதுனால அவங்க யாரையும் சாவடிக்க முடியாது. ஆனா இப்ப பிலாத்தே அங்க பர்மிஷன் கொடுக்கற மாதிரி அவர் அங்க சொல்லல, போய் உங்க நியாயம்படியே தீர்த்துக்கங்க. தேவதூஷணன் சொன்னா அவங்க படி என்ன செய்யணும் தெரியுமா, இஸ்ரவேல் படி என்ன செய்யணும் தெரியுமா, மரண தீர்ப்பு எப்படி தெரியுமா, கல்லறிஞ்சு கொல்லணும். இதை புரிஞ்சுக்க ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன், கல்லெறிஞ்சு கொல்லணும். ஸ்தேவான் அப்படிதான் கொன்னாங்க, அந்த வேசி மார்க்கத்துல காணப்பட்டான்னு ஒரு பொண்ணை கூட்டு வந்து என்ன பண்ணணும்னாங்க, கல்லெறிஞ்சுதான் கொல்லணும் அப்படின்னாங்க. அதனால கல்லெறிஞ்சு கொல்லணும் இவங்க கூட்டு போனான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அங்க எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையே அப்படின்றாங்க. நீதான் அதை செய்யணும்ப்பா, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இல்ல கல்லு எரிஞ்சுக்கங்கன்னு தான் அவர் பர்மிஷன் அங்க கொடுக்கறாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஆனா அதை அவங்க செய்யறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா, இதுலதான் இருக்கிற தந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க மறுக்கிறாங்க, ஏன்னா ஸ்தேவான கொன்னாங்க, ஸ்தேவான் அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆள், என்ன எவ்வளவு பேர் இருக்காங்க கொண்டுட்டாங்க. ஆனா இயேசு வந்து ஒரு நேஷனல் ஃபிகர் அப்போ, புரியுதுங்களா, சொல்ல போனா அவருடைய பேரு புகழ் எல்லாம் அவர் செஞ்ச அற்புதங்கள்னால கொஞ்சம் இன்டர்நேஷனலா போக ஆரம்பிச்சிருக்கு, என்ன மாதிரி காரியங்களை செஞ்சுட்டு இருக்காருன்னு. ஏன்னா எல்லோரும் கூட்ட கூட்டமா பரிசேருங்க, எல்லாரும் யூதருங்க அங்க வந்திருக்கிறாங்க, பஸ்கா பண்டிகை டைம் ரொம்ப கூட்டம், நிறைய பேர் இயேசு மேசியாவான்னு கூட பேசிக்கிட்டு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. இயேசுவை காண்டி அவங்க கல்லெறிஞ்சு கொன்னாங்கன்னா, அவங்க செஞ்சாங்கன்னா என்ன ஆகும், மகாபெரிய கலகம் ஏற்படும், மகாபெரிய கலகம் ஏற்படும். முதலே இந்த லீடர்ஸ் மேல நான் சொன்ன ஜனங்களுக்கு மேல அவ்வளவு விருப்பம் இல்லை, இதுக்கு அவங்க ரொம்ப பயந்தாங்க. முழு சுவிசேஷத்தெல்லாம் படிச்சீங்கன்னா ஜனங்களுக்கு அவங்க பயந்து இயேசு ஒன்றும் செய்யல, ஜனங்களுக்கு அவங்க பயந்து இயேசு அரெஸ்ட் பண்ணல, ஜனங்களுக்கு ரொம்ப பயந்தாங்க. இயேசுவை இவங்க காண்டி பிடிச்சி கல்லெறிஞ்சிட்டாங்கன்னா பெரிய கலகம் ஏற்படும், பெரிய தொந்தரவு ஏற்படும். இவங்க செஞ்சாங்கன்னா, ஒருவேளை ரோம் செஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஒருவேளை ரோமர் அழிஞ்சாங்கன்னா, ரோமர் எப்படி மரண தீர்ப்பு கொடுப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, அதான் அவங்களுடைய மரண தீர்ப்பு. ஒருவேளை ரோம் செஞ்சிச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும், என்ன ஆப்போசிட்டா நடக்கும் பாத்தீங்கன்னா, ரோம் சிலுவையில் அறைவாங்க, எந்த யூதனும் பழையற்பாடுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கலாம், உபாகமோ 21:22 என்ன போட்டிருக்குன்னா, யாராவது மரத்துல தொங்கி சிலுவையில தொங்கி செத்தாங்கன்னா அவங்க கடவுள்னால சபிக்கப்பட்டாங்க அப்படின்னு பழைய ஏற்பாடு போட்டிருக்காங்க. ஒரு யூதனை என்ன நம்புவானா, யாராவது சிலுவையில தொங்கி செத்தாங்கன்னா என்ன அர்த்தம், கடவுள்னால சபிக்கப்பட்டவங்க அவன் நம்புவான். அப்படி இருக்கும்போது இயேசு காண்டி சிலுவையில மறிச்சு செத்துட்டாருன்னா ஒரு யூதனும் அவரை மேசியான்னு நம்பவே முடியாது, ஏன்னா சிலுவையில அறிஞ்சு செத்தவங்க சபிக்கப்பட்டவங்க. அவங்களுடைய தந்திரம் உங்களுக்கு புரியுதுங்களா, அதனால நம்ம கொண்டோம்னா ஒரு வேலை என்ன ஆகும்னா, எத்தனையோ பரிசுத்தவான்லாம் கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க, அதனால இயேசுவை நம்பலாம். இயேசு மேசியான எவ்வளோ பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க, இப்போ அவருடைய அற்புதங்கள்லாம் நம்புறாங்க. ஆனா அவரை தாண்டி பிடிச்சி நம்ம சிலுவையில் அறிஞ்சிட்டோம்னா இந்த எல்லோரு வாயும் அடைச்சிடலாம். ஏன்னா மேசியா கடவுளுடைய குமாரன் சொன்னதுனால கடவுள் அவரை எப்படி சபிச்சிட்டாரு பாருங்க. அப்படின்னு எல்லோரையும் வாயை அடைச்சிடலாம். அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கல்லெறிஞ்சு கொள்ளாம ரோம் கிட்ட கொடுத்துட்டோன்னா சிலுவையில் அறைவாங்க, அப்ப எல்லார் வாயும் அடைஞ்சு போகும். அதனால தான் அவங்க செய்யற தந்திரம், நீ செய்யும், அதான் அவனுடைய பாயிண்ட், நீ செய்யும், நாங்க செய்ய மாட்டோம், நீ செய்யும். இன்னொன்னு கலாத்தியர்ல கூட என்ன போட்டிருக்குன்னா, மரணத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறதே. கலாத்தியர் 3:13 போட்டிருக்கு, மரத்துல யாராவது தூக்கப்பட்டு சாவடிச்சா சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறதே. 1 Corinthians 1:23 என்ன இருக்கு, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியருமாயும் இருக்கிறது. ஏன் யூதருக்கு இடரல்? ஏன்னா எந்த யூதனும் சிலுவையில ஒரு மேசியா அறையப்பட்டான்னு நம்பவே மாட்டான். இன்னும் கூட யூதருங்க ஏத்துக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரு, அவங்க பைபிளின்படி சிலுவையில் அறையப்பட்டவங்க கடவுளால சபிக்கப்பட்டவங்க. புரியுதுங்களா அவங்களுக்கு பாயிண்ட்? ஆனா மனுஷ தந்திரத்துல அவங்க என்னதான் பண்ணாலும், யோவான் நமக்கு கடைசியாக அந்த வசனத்தை பார்த்து முடிப்போம், 32 என்ன சொல்றாரு பாருங்களா,
நாம் என்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறோம் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள்.
அவங்க என்னதான் தந்திரம் பண்ணலாம், அவங்க என்னதான் பண்ணலாம், யோவான் என்ன பாக்குறாருன்னா, மனுஷருங்க தந்திரம், அவங்களுடைய தந்திரமான சித்தம், தந்திரமாக செய்யறதுக்கு அதுக்கு மேல கடவுளுடைய இறையாண்மை வேலை செய்யறது அவங்க பாக்குறாங்க. அவங்க என்னதான் பண்ணிக்கலாம், என்னதான் அரசியல் பண்ணலாம், என்னதான் பிசினஸ் பண்ணலாம், ஆனா அந்த பாவத்தை, அந்த அக்கிரமத்தை, பயங்கரத்தை எல்லாம் கடவுள் பயன்படுத்தி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதா யோவான் நம்மளுக்கு காமிக்கிறார். அதை பார்க்க முடியுதுங்களா அவங்களுக்கு? அவர் சொல்றாரு பாருங்களேன், இது ஏன் நடந்துச்சுன்னா, யோவான் படி என்ன சொல்றாரு, அவங்க அரசியல் வேற நோக்கம் இருக்கலாம், யோவான் படி என்ன சொல்றாருன்னா, அவர் என்னவா தீர்க்க தரிசனமா சொல்லி இருந்தாரோ, குறிப்பிட்டு சொல்லி இருந்தாரோ, என்னவா சொல்லி இருந்தாரு, ஒரு வசனத்தை படிங்க, Matthew 20:19. அவர் சொன்ன வசனம் நிறைவேறத்தக்கதாகத்தான் இப்படி நடந்துச்சுன்னு யோவான் நமக்கு எடுத்து காமிக்கிறார். கடவுளுடைய இறையாண்மையாக நம்ம காமிக்கிறார். இயேசு ஏன் சிலுவையில் அறையப்படணும், ஏன் கல்லறையில் அறையப்படல, கடவுள் ஏன் சிலுவையில் அறையணும்னு ஒப்பு கொடுத்தாரு? எதுக்காக? 3 காரணங்கள் சொல்லலாம். 1 வந்து இயேசுடைய மரணம் பப்ளிக்கா இருக்கணும், எல்லோரும் உயர்த்தப்படணும், எல்லோரும் காணும்படிக்கு உயர்த்தப்படணும். 2 பாவத்தின் சாபம் காமிக்கிறதுக்கு, பாவம் எவ்வளவு சபிக்கப்பட்டதுன்றது காமிக்க, நமக்காக அவர் பாவமா மாறினாருன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த பாவமா மாறினதுனால அவர் சபிக்கப்பட்டது, சிலுவையில் அவர் பாவத்தின் சாபம் எவ்வளோ அகோரம் எவ்வளோன்னு காமிக்கிறதுக்கு சிலுவையில் அறையப்பட்டார். 3 கடவுள் அது பண்ண பிளான் எப்படின்னா, அது வெறும் யூதர்களுடைய பாவமா இருக்கக்கூடாது, யூதரும் புறமதஸ்தரும் 2 செஞ்சு பாவமா இருக்கணும். ஏன்னா எல்லோரும் உலகத்துல குற்றவாளிகளா இருக்கிறாங்க, எல்லோருக்கும் இந்த பலி தேவைன்றத காமிக்கும்படிக்கு அவர் சிலுவையில, 2 சிலுவையில் அறையப்பட்டார். அதைதான் நம்ம பார்க்கணும். சரி, இதோடு நம்ம முடிப்போம். பயன்பாடுக்கு 2 பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசுடைய சத்தியத்தை நம்ம பார்த்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் பார்த்திருக்கிறீங்க. இயேசு அவருக்கு மிக குரூஷியலான நேரத்தில் தன் உயிரே பணயமா இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, நான் தான் தேவன், நான் தான் கடவுள், நான் வர்றத நீ பார்க்க போற அப்படின்னா. இன்னமும் நம்ம நீங்க சில பேர் இயேசு உங்க இருதயத்துல ராஜாவா இல்லாம, இயேசுவை நீங்க இன்னும் ஏத்துக்காம, சும்மா பேர் கிறிஸ்தவங்களா நீங்க இன்னமும் வாழ்ந்துகிட்டு, அந்த சடங்காச்சாரியங்களை பாக்குறீங்களே, அதனால ஒன்னும் ஏற்பட போறது இல்ல. நான் ஒழுங்கா சபைக்கு வரேன், ஒழுங்காக கம்யூனியன் எடுக்கிறேன், இல்லை ஒழுங்காக இது பண்ணுறேன், பைபிளை படிக்கிறேன், அதனால இல்லை. இயேசு உங்க இதயத்தில் இருக்கிறாரா? இயேசு உங்க ராஜாவா இருக்கிறாரா? இயேசுவோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறதா? டெய்லி நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்க பாவங்களுக்கு நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா? பாவத்தை குறித்து ஒரு துக்கம் உங்களுக்குள்ள இருக்கா? அப்படி காண்டி இல்லைன்னா நீங்க இன்னும் இயேசுவை அவங்க செஞ்சதுக்கும் நீங்க செஞ்சதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இயேசுவை மேல் பார்வையா இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவரை துப்பி நிராகரிக்கிற மாதிரி தான் நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இயேசு உங்களை அழைக்கிறார், அவரை வந்து மனம் திரும்பி அவர் ரட்சகராக ஏத்துக்கங்க. என்ன மாதிரி ஒரு ரட்சகர்? அவர் எந்த குற்றமும் ஒருத்தனும் கண்டுபிடிக்க முடியல, ஒரே ஒரு குற்றத்தினாலதான் செத்தார். அது குற்றம் என்ன? நான் தேவன், நான் கடவுள்னு சொன்னது அது உண்மை. அவர் பாவத்துக்கு அவர் செத்தே இருக்க முடியாது, புரியுதுங்களா? அவர் செத்தது உங்க பாவங்களை சுமந்துகிட்டு தான் அவர் செத்தார். இப்படிப்பட்ட ஒரு ரட்சகர்கிட்ட வரும்போது உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை, உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது. இவரை ரட்சகரா நீங்க ஏத்துக்கிறது. கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க, எனக்கு இது மனசே உருக்குச்சுங்க. நான் தனியா படிக்கும் போது சாத்தானால நான் கட்டப்பட்டதுனால என்னுடைய கட்டை அவுக்குறதுக்காக அவர் கட்டப்படுறத நம்ம பாக்குறோம். நான் நியாய தீர்ப்புல நின்று எனக்கு விரோதமா எல்லா சாட்சிங்க வரணும். எவ்வளவு சாட்சிங்க இருக்கு? உங்க பாவங்களுக்கு சாட்சி இல்லையா? கடவுளே பெரிய சாட்சி. எனக்கு விரோதமா எத்தனை சாட்சிகள் இருக்கு. ஆனா நான் நியாய தீர்ப்புல அமைதியா நிக்க கூடாது என்பதற்காக பொய்யான சாட்சிகளுக்கு முன்பதாக அவர் அமைதியாக நின்றார். ஒரு ரட்சகர், நான் நரகத்துல நியாயம் தீர்க்கப்படணும், இரக்கமில்லாத தண்டனை எனக்கு வரணும். ஆனா எனக்கு வர்றதுக்கு அவர் அந்த இரக்கமில்லாத மரணத்தை அவர் ஏத்துக்கிட்டதா நம்ம பார்க்கிறோம். கடவுளே, நான் செஞ்ச பாவங்களுக்கு என்ன துப்பி இருக்கணும், என்ன கன்னத்துல அரைஞ்சிருக்கணும், என்ன போட்டு அடிச்சிருக்கணும், என்னதான் சிலுவையில் அறிஞ்சிருக்கணும், அதுக்கு என்னுடைய இடத்த அவர் எடுத்துக்கிட்டார். அதான் நான் பார்க்குறோம். நம்ம கைவிடப்பட்டிருக்கணும், நம்ம சொந்தம்லாம் கைவிடப்பட்டு நம்மளை மரணம் இழுத்துட்டு போய் நரகத்தில் போட்டிருக்கணும். ஆனால் அவருடைய சொந்தம், அவருடைய சொந்த ஜனங்களே அவரை கைவிட்டு கடவுள் கூட அவரை கைவிட்டதான் நான் பார்க்குறோம். என்னுடைய அடி, என்னுடைய கட்டு, என்னுடைய குற்றச்சாட்டு, என்னுடைய நியாய திருப்பு, என் மேலே துப்ப வேண்டிய துப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தேவ ஆட்டுக்குட்டி நம்மளுக்காக செத்துருக்கிறார். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க நமக்கு எவ்வளோ நன்றி இருக்கணும். என்ன மாதிரி ஒரு ரட்சகர்! அதைத்தான் நம்ம பார்த்து ஆச்சரியப்படணும். அவர் நமக்காக மௌனமாக இருக்கும்போது நம்ம என் வாய் மௌனமாக இருக்கலாமா? அவரை துதிக்காம, அவரை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லாம, அவருடைய சுவிசேஷத்தை பரப்பாம வாய் மூடிக்கிட்டு இருந்தா என்ன கிறிஸ்தவன்? எனக்காக மௌனமா அந்த தெய்வம் நின்றுச்சேன். யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? எனக்காக, என்னுடைய குற்றச்சாட்டுக்காக அவர் மௌனமா நின்னாரு. சரி, நம்ம ஜெபம் செய்வோம்.